மத்தேயு சுவிசேஷம் நமக்கு வாக்களித்த மேசியா ராஜாவை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சுவிசேஷம். ஒவ்வொரு பாகத்திலையும் மத்தேயு இயேசுவை ராஜாவாக காண்பித்து வருகிறார். மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, தேவகுமாரனாக, கிறிஸ்துவாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜாவாக காமிச்சிட்டு வரும்போது, இந்த 10வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 12 பேருங்க வரும்போது, அந்த ராஜா எந்த ராஜாக்கும் ராஜாவுடைய பிரதிநிதிகள் தேவை, அம்பாசிடர்ஸ்னு வாங்க, அந்த மாதிரி பிரதிநிதிகளாக 12 பேரை ஏற்படுத்துறதை நம்ம பார்க்கறோம். இந்த 12 பேர் அவங்க இயேசுவை பின்பற்றுற காலத்துல உலகம் பார்த்து அவங்கள சிரிச்சிருக்கோம், என்ன முட்டாளுங்க பாரு, என்ன முட்டாளுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேலி பண்ணியிருக்கோம். ஆனா நான் போன வாரம் சொன்ன மாதிரி மனுஷிகத்துல பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே பெரிய கதாநாயகர்களாக, அதிசயமான மனிதர்களாக இந்த 12 பேர் தான் விளங்குறாங்க. உலகத்துல மாத்திரம் இந்த நித்தியத்திலையும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 19:28 ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கேட்கிறாங்க உண்மை பின்பற்றி வந்திருக்கிறோமே உங்களுக்கு என்ன கிடைக்கும். அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நித்திய நிலைமை மறுஜென்மத்தில் வரப்போற ராஜ்யத்தில் 12 சிங்காசனத்தில் என்னோடு நீங்க உட்கார்ந்து இருக்க போறீங்க, உட்கார்ந்து இஸ்ரவேலை ஆள போறீங்க. எவ்வளவு குளோரியஸ், மிக உயர்ந்த பதவி நித்தியத்துல இந்த 12 பேருக்கு. அது மாத்திரம் இல்ல, நித்தியத்துல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல எவ்வளவு விட்டு வந்திருக்கிறோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். 29வது வசனத்தில் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலத்தையாவது, நிலத்தை கூட விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். 100 இன்வெஸ்ட்மெண்ட்னா 2 எஃப்டி போட்டாலும் இப்பெல்லாம் ரொம்ப மோசம், 7% தான் கிடைக்குது அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்கன்றாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா தேவ ராஜ்யத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் தான், 100 கிடைக்கும். அவர் ப்ராமிஸ், 100 அவங்களுக்கு கிடைக்கல. பேரும் புகழும் எத்தனை, ஒரு சகோதரியை விட்டு ஒருத்த வந்து திது வந்து ஒரு ட்வின்னை விட்டு வந்திருக்கலாம், ஆனா எத்தனை ட்வின்ஸை பெற்று போட்டார் அவரு. அவரு கேரளாவுக்கு வந்து எத்தனை பேர் சகோதரர்களாக சகோதரிகளாக மாறி நித்தியத்தில் அவங்க சகோதரங்களாக வாழ போறாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி 100 அவங்களுக்கு கிடைக்கும். அவர் வெகுப்படுத்தி சொல்ற 100 ஊருக்கு மேல கிடைக்கும். குறையவா சொல்ற, ஓகே, இவர்களை ஆண்டவர் அழைத்தார், பயிற்சி கொடுத்தார், அனுப்பினார். இந்த 3 ஆண்டவர் செஞ்சார், அதான் அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அழைத்தார், இவங்களை அழைத்தார். பாருங்களேன், ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அழைத்தார்னும் போது the called of God, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்றது, அது எந்த மனுஷனும் தன்னை வந்து அழைச்சிக்க முடியாது. நான் இயேசுக்கு ஊழியம் செய்யறேன்னு எந்த மனுஷனும் தன்னையே அமைச்சிக்க முடியாது. எவ்வளவு 1,000,000,000 கொடுத்தாலும் கிடைக்க முடியாத ஒரு காரியம்தான் தேவனுடைய அழைப்பு இந்த மக்களுக்கு கிடைச்சிச்சு. அது தேவன் அவருடைய விருப்பத்தின்படி ஒருத்தன் அழைச்சாத்தான். கடவுள் உலகத்தை படைத்த தேவன், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், தனியல்புள்ள தேவன், செல்ஃப் சஃபிஷியன்ட் காட் வந்து அவரை ஒரு மனுஷனுக்கு அவர் வெளிப்படுத்தினா தான் அந்த மனுஷனுக்கு புத்தியே வரும். இல்லைன்னா மாடையும் கோழியும் குரங்கையும் கும்பிட்டுட்டு தான் அவன் ஆயுசு முடிஞ்சு போகும். அவரை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி அவர் ஒருத்தரை அழைச்சாத்தான் அவங்க வரவே முடியும். அவர் அழைக்கலன்னா அழைப்பு வரவே முடியாது. எத்தனை 1,000,000,000 கொடுத்தாலும் அந்த அழைப்பு கிடைக்காது. உலகத்துல எத்தனையோ வாரங்க நம்ம வாங்கிடலாம், ஆனா கிறிஸ்துவ சேவை செய்கிற ஒரு அழைப்பு அது கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். நான் ஒருத்தனும் டிசைட் பண்ண முடியாது. இதை கிடைச்சவங்க எல்லாம் ரொம்ப பெருசா இதை பார்த்திருக்கிறாங்க. உண்மையா தேவனால் அழைக்கப்பட்டவங்க, த கால்ட் ஆஃப் காட்ன்றது, அதோட மகத்துவம் நமக்கு தெரியறது இல்லை. ஒரு மனுஷன் எழுதுறாரு, தேவனால் அழைக்கப்பட்ட, தன்னை சேவிக்க அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் நித்தியத்தில் உயர்ந்த மனிதனாக நின்று இந்த உலகத்தை இப்படி பார்த்து, இந்த உலகத்திலேயே வாழ்ந்த பெரிய ராஜா அரசனை பார்த்து பரிதாகமான வாழ்க்கைன்னு பார்த்து அவர் கண்ணீர் விடுவார். ஏன் உன் ஆயுசு இப்படி வீணா போச்சேன்னு பார்த்து கண்ணீர், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போய் வீணா போச்சேன்னு கண்ணீர் விடுவார். ஏன், அதை விட உயர்ந்த பதவி வந்து நித்திய தேவகுமாரனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்படுறது பெரிய பாக்கியம். அது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய அரச வேலையை பார்த்து இப்படி போச்சே வீணா உன் ஆயுசுன்னு பார்த்து கண்ணீர் விடுற மாதிரி அவ்வளோ பெரிய வேலையை, அவ்வளோ பெரிய பாக்கியமான வேலை. ஏன், தேவ தூத சேருவீம் சேருவீமுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். பாதியான மனிதனாக இருந்த போதிலும் அவனை அழைச்சி எனக்காக ஊழியம் செய்ய அனுப்புற ஒரு வேலை இருக்க ரொம்ப பெருசு. அது அழைச்சி அழைப்பு, அது நித்தியத்தில் அழைக்கப்பட்ட அழைப்பு. நித்தியத்தில் நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எல்லாத்தையும் தீர்மானிச்சு வச்சு அழைக்கிறார். எவ்வளவு பெரிய அழைப்பு யோசிச்சு பாருங்களேன், அது பாக்கியமாக என்னது ரொம்ப பெரிய அழைப்பு. இட்ஸ் எ காலிங் ஆஃப் காட். அந்த அழைப்பை வந்து இந்த 12 பேர் கொடுத்தாரு, ஜூடாஸ்க்கும் கொடுத்தார். ஜூடாஸ் வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேற்றணும்ன்றதுக்காகவே அவனுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஜூடாஸ் தான் ஒரு மாதிரி எவ்வளோ பெரிய அழைப்பை பெற்று அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கும் பொருளாசைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்ச ஒரு சீஷனுடிக்கு ஒரு மாடல் அவன் தான். எவனுக்குமே எத்தனை பில்லியன் கொடுத்தாலும் இயேசுவை சேவிக்கிற அழைப்பு கிடைக்கவே கிடைக்காது. நீயா நினைச்சுக்க முடியாதுயா, அவர் கொடுத்தாதான் உண்டு. அது கொடுத்தது உலகத்திலேயே பெரிய பாக்கியம், நித்தியத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை வைக்க போற நட்சத்திரமா நீ மினுக்க போற, அந்த மாதிரி ஒரு அழைப்பு உனக்கு கொடுத்திருந்தா அதை போய் பாவ சந்தோஷங்களுக்கும் பொருளாசைக்கும் வீணடிக்கிற ஒரு பாவம் இருக்குதே, அவன் திறக்காம இருந்தாலே நலமா இருக்கும். அதான் ஜூடா பாருங்களேன், அப்படி ஒரு வீணா போனான், வீணா போனான், அவன் வாழ்க்கையே வீணா போச்சு. அது எவ்வளோ கிடைத்தாலும் கிடைக்காத பாக்கியமாச்சு. தேவனால் அழைக்கப்படுறது வந்து ஒரு அழைப்பு ஒன்று கிடைச்சிருச்சுன்னா, திடீர்னு ஒரு மனுஷன் சாதாரணமா இருந்தான், எப்போ பார் டிவியை பார்த்துட்டு வீண் அடிச்சுக்கிட்டு நேரத்தை, அவன் திடீர்னு நீ தான்ப்பா சீஃப் மினிஸ்டர்னா என்ன பண்ணுவான், இனிமேல் எவ்வளோ பொறுப்பு வந்துடும் அவனுக்கு. அந்த மாதிரி தேவன் அழைச்சார்னா நமக்கு பொறுப்பு இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், என் கடை ஐ எம் த கால்ட் ஆஃப் காட், தேவனால் நான் அழைக்கப்பட்டவன். எத்தனை கோடி பேருக்கு அவருக்கு அழைக்கலையே. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், கிராண்ட் கல்யாணம், பாரம்பரியமா 4000 வருஷம் சம்ஸ்கிருதம் பாரம்பரியம், எத்தனை மதம், எத்தனை இது, அவங்களுக்கெல்லாம் வெளிப்படலையே. அவங்களெல்லாம் இன்னும் குருட்டுல கல்ல மண்ணு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, எனக்கு போய் இந்த அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. என் கண்ணு போய் கடவுள் திறந்திருக்கேன், எங்க அப்பா கூட எங்க முத்தாத்தா கூட தெரியாம போச்சு, எனக்கு திறந்திருக்கிறாரு கண்ணு, எனக்கு திறந்தாரு. அது பாக்கியமா நம்ம பார்க்கல. அதை பார்த்து அந்த பொறுப்பு வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு பெரிய வளைப்பு எனக்கு வந்திருக்குதுன்னா அவன் நேரத்தை வீணடிப்பானா. யோசிச்சு பாருங்களேன், நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அந்த அழைப்புக்காக அந்த வேலை எதுக்கு கொடுத்துருக்குறீன்னு அதுக்கு தயார் பண்ண ஆரம்பிப்பான். அந்த அழைப்பு நம்ப உணர்றமா, நீங்கள்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர். கடவுள் சர்ச்சில் ஞானஸ்தான் எடுத்து மெம்பர்ஷிப்பை சேர்ந்தவங்களாம் தேவனால் அழைக்கப்பட்டவர். எவ்வளோ பெரிய அழைப்புன்றதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா, எவ்வளோ பெரிய அழைப்பு. அந்த அழைப்பு இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுது, இப்பேற்பட்ட அழைப்பு பெற்று நீ உன் காலத்தை மிகுதிப்படுத்து. எவ்வளோ பெரிய அழைப்பு, நித்தியத்தில் எவ்வளோ பெரிய மகிமை வச்சிருக்கிறாரு. உன் நேரத்தை மிகுதிப்படுத்து இந்த உலகத்துல. நீ சாதாரணம் இல்லை, யூடியூப்லயும் டிவிலையும் அதுலயும் உன் நேரத்தை செலவிட ஆள் இல்லை. நீ உனக்கு த காலிங் ஆஃப் காட் வந்திருக்குதுப்பா, எல்லாருக்கும் வராது, உனக்கு வந்திருக்குதுப்பா கால் ஆஃப் காட். அந்த அழைப்பு பெற்ற நான் நேரத்தை மிகுதிப்படுத்திய, இன்னைக்கு நான் நேரத்தை வீணடிச்சேன்னா நான் செய்ய வேண்டிய, நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை அதிகமா போகுது. எவ்வளோ வேலை நான் செய்யணுமே, எவ்வளோ அழைப்பு கிரியைகள் எனக்கு இருக்குது. கொஞ்சம் காலம் தானே இருக்குது, ஒருவரும் வேலை செய்யாத ராக்காலம் வரப்போகுது. சாமியலுக்கு வந்துருச்சு, ஆனால் நல்லா வேலை செஞ்சு முடித்தார். அவருக்கு வயசாயிருச்சு, இன்னுமே படிக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, அதை செய்ய முடியாது. நமக்கும் கூடி சீக்கிரம் வந்துட போதே, அப்போ என்ன பண்ணுவேன், சீக்கிரம் வந்துடுமே காலம், நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் அழைப்பு வந்திருக்குதுங்க, முட்டால நம்ம இருக்கக்கூடாது. ஒருவரும் ஒரு ஆஸ்காலம் அந்த அழைப்பு அவங்களுக்கு வந்துச்சு. ரெண்டாவதாக அந்த அழைப்புக்கு அவர்கள் பயிற்சிக்கப்பட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மள ஆண்டவர் எதுக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. இவங்களுக்கு ஆண்டவர் சத்தியங்களை கற்றுக் கொடுத்து தனிப்பட்ட விதத்தில் அவங்கள மாற்றி ஆசீர்வாதமாக இருந்த போதிலும் அது சத்தியத்தை கற்றுக் கொடுக்கறது வந்து இவங்க மாத்திரத்துக்கு கற்றுக் கொடுக்கல. இந்த சத்தியத்தை அவங்க எடுத்து மற்றவங்களுக்கு போய் செலுத்தணும், மற்றவங்கள பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ற. இந்த சத்தியத்தை நீங்க மற்றவங்ககிட்ட கொண்டு போகணும். நித்திய பொக்கிஷமாகிய சத்தியத்துக்கு உக்ரானக்காரர்கள் இவங்க. ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கறோம்னா ஒரு ரொம்ப உக்கரான காரணம், ஐ எம் பாசிங், இதை எடுத்து நீ பாஸ் பண்ணணும். ஒரு புதையல் இருக்குதுப்பா, இந்த புதையல் தான்ப்பா ஒரு மனுஷனுடைய ஆத்மாவையும் மாற்றக்கூடிய இந்த சத்தியம் தான்ப்பா மாற்றக்கூடிய. அதை வந்து இந்த 12 பேருக்கு கொடுத்துட்டு போனார் இயேசு. அதை அந்த இதை வந்து உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இதை நீங்க கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணணும். இதை காட் பண்ணி உங்க வாழ்க்கையின் மூலமாக, உங்க போதகத்தின் மூலமாக இதை பாஸ் பண்ணிக்கிட்டே நீங்க இருக்கணும் மற்றவங்களுக்கு. இதை பாஸ் பண்ணி இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்காக கற்பிக்கப்பட்டவர்கள். இந்த பார்வை நம்ம வாழ்க்கையில இருக்கா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து சத்தியத்தை கேட்குறீங்க, எல்லாரும் சர்ச்சில் நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. சத்தியத்தை கேட்கும் போது அது நமக்கு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர், ஆனால் அது நமக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா, அந்த சத்தியத்தை நம்ம பாஸ் பண்ணணும் மற்றவங்களுக்கு. அந்த பொறுப்பு உணர்வோடு நம்ம கேட்குறோமா, யோசிச்சு பாருங்களேன். மற்றவங்களுக்கு நம்ம பாஸ் பண்ணணுமே, கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறத. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு, வாலிபர்களுக்கு இருக்கு, மென்னுக்கு இருக்கு, ஏன் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இருக்குதுங்க. உங்க பொறுப்பு என்ன, நீங்க கத்துக்கிட்டு இந்த பாலான உலகத்துல நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை கத்துக் கொடுக்கணுமே, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணுமே, நம்மளுக்கு இருக்கிற லேடிஸ்க்கு கத்துக் கொடுக்கணுமே, தெரியாதவங்களுக்கு, புதுசா வரவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அது பாஸ் பண்றதுக்காக நீங்க கேட்கறீங்களா, அது கேட்டா எவ்வளவு வித்தியாசமா கேட்போம், யோசிச்சு பாருங்களா. நான் எனக்கு ஒண்டி இல்லை, மற்றவங்களுக்கு நான் கத்துக்கொடுக்கணும், எவ்வளவு வித்தியாசமா கேட்போம். ஃபர்ஸ்ட் எப்படி எனக்கு ஒண்டி இல்லை, இதை கேட்கிற சத்தியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கேட்கிற சத்தியத்துக்கு நம்ம கணக்குள்ளவர்கள் ஆண்டவர் செய்யறாரு, அதை கேட்கறது மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணணும். முதல்ல அப்படி கேட்டோம்னா எப்படி கேட்போம், கேட்கறதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க பார்ப்போம் இல்லைங்களா. கேட்கறது ஏனோ ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட மாட்டோம், அதை கேட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு டைம் வரும், ஆண்டவர் டைமை கொடுப்பார், எனக்கு கணக்கு கேட்பார், இதை நான் மற்றவனுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறேன்னு நான் கேட்பார், இவ்வளோ கற்றுக் கொடுத்தனே என்ன பண்ணேன்னு கேட்பார். அதை நான் பாஸ் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். என்ன, ஒரு நோட்ஸ் எழுதலாம், நோட்ஸ் எழுதலாம், இல்லை நோட்ஸ் சில பேர் எழுதலாம், எழுதி அதை நம்ம ஒரு பாயிண்ட்ஸாக வச்சுக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய பாஸ்டர் எடுத்தது, நான் முதல்ல சந்திச்சது, அவரை போய் முதல்ல சந்திச்சவொன்னே ஒரு பேப்டிசம் கிளாஸ் எடுத்தார். அந்த பேப்டிசம் எடுத்தது எல்லா நோட்ஸும் வச்சிருக்கிறேன், ஒரு பேஜும் எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வைக்கும் போது அது எல்லாத்தையும் எழுதுவோம், அடிக்கடி ரொம்ப டீட்டெயிலாக எழுத மாட்டேன், குறிப்புகள் இருக்கும், இன்னும் கூட நோட்ஸுங்கெல்லாம் இருக்கும். அதனால தான் அடிக்கடி எங்கள் பழைய பாஸ்டர் சொன்னார், எங்கள் பழைய பாஸ்டர் சொன்னார்னு வரும். எங்கே இருந்து வருது, அப்படி ஸ்டோர் பண்ணதுனால தான். அப்படி பண்ணுறவங்கள தான் ஆண்டவர் பயன்படுத்துவாருங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு காதில் வந்து இன்னொரு காதில் போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை எப்படி யூஸ் பண்ணுவார் ஆண்டவர். எனக்கு கற்றுக் கொடுக்குறதானே, மற்றவங்களுக்கு அனுப்பணுமே, எனக்கு டைம் வரணுமே, யூ ஹேவ் டு ஸ்டோர், அதை பண்ணணும். இவங்க அப்படித்தான் தயார் செய்யப்பட்டார்கள். நமக்கு பொறுப்பு இருக்குது. ஏன், நீங்கள் கேட்கறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க இயேசு சொல்கிறார். ஏன், நீ கேட்கறத பொறுத்து தான் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை, உள்ளவனுக்கு இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற. கேட்கறத குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம கேட்கும் போது அதை வாங்கி மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணணுமே, பாஸ் பண்ணணுமே. ஏன்னா அதுக்கு பொறுப்பு நமக்கு. எவ்வளோ கேட்கறத குறித்து அது உண்மையா இருக்கிறோமோ ஸ்டோர் பண்ணிக்கிறோம், இன்னும் அதிகமா கேட்கறதுக்கு நமக்கு ஆர்வம் வரும், இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ரிசப்டிவிட்டி இருக்கும். இல்லைன்னா கேட்டு 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 ஹார்ட் ஆஃப் ஹியரிங் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் எட்டவே எட்டாது, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம், என்ன ஏறுது என்ன இறங்குதுன்னு தெரியாது, அப்படி ஆயிடுவோம். நம்ம சத்தியத்தை கேட்டு மற்றவங்களுக்கு பாஸ் பண்ண நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களா? எப்போ பாருங்களேன், மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுன்ற அந்த பொறுப்பு, அந்த பார்வை இருக்கிறவங்க தான் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க, ரொம்ப ஆர்வமாக அதை ஸ்டோர் பண்ணிக்குவாங்க, காத்துக்குவாங்க. அடுத்ததாக, இவர் அழைத்தாரு, இவங்களை பயிற்சி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு, இவங்களை அனுப்புனார். இவங்களுக்கு அனுப்பும்போது என்ன செய்கிறாரு, அசுத்தாவின் மேல் அதிகாரம் கொடுத்தார். அதான் பார்க்குறோம், உங்களை நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு, உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, நீங்கள் போய் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும்னா முதல்ல நீங்கள் சந்திக்கிறது யாராக இருக்கும், பிசாசு வந்து நிற்கும். பிசாசு வந்து நிற்கும், என்னை தாண்டி தான், என்னுடைய மேலே நடந்து போய் தான் நீ எந்த ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு தான் வந்து நிற்கும். நமக்கு தடைகள் மூலமாக பிசாசு வந்து நிற்கும். ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிப்பான், ரொம்ப ஒர்க்குங்க, ரொம்ப ப்ரெஷர், வியாதி கொண்டு வருவான், குடும்பத்தில் பிரச்சனைகள் கொண்டு வருவான், சோர்வு கொண்டு வருவான், நமக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவத்தை தூண்டி இன்னும் பாவம் செய்ய தூண்டுவான், பல தொந்தரவுகள் நமக்கு கொண்டு வருவான், ப்ராப்ளம்ஸ். நீங்கள் சைடில் சும்மா ஓரத்தில் கடக்கிற வரைக்கும், கேட்டோமா போனோமான்னு இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒருத்தல்ல இல்லை, நல்லா தூங்குப்பா அப்படின்னு லல்லபாயின்னுவாங்க இல்லைங்களா, தாலாட்டு தாலாட்டு பாடி உங்களுக்கு தூங்க வச்சுக்கிட்டே இருப்பான், தூங்கு 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 கண்மணியே தூங்கு அப்படின்னு பாட வச்சுட்டு இருப்பான், உங்களை எந்திரிக்கவே விட மாட்டான். எப்ப எந்திரிக்க விடுவான், டக்குன்னு எந்திரிச்சு பார்ப்பீங்க, அப்பதான் டூ லேட், ராக்காலம் வந்து விட்டது, இனிமே நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற பார்த்தா எழுப்புவான். அது வரைக்கும் வந்து வந்து போயிட்டுருங்கன்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு தொல்லையே கொடுக்க மாட்டான். நல்லா குரட்டை விட்டு தூங்குங்கன்னுவான், தூங்க வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா எப்போ நீங்க உங்களுடைய அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து எந்திரிச்சு என்ன நான் தயார் பண்ணிக்கணும், என்ன நான் பயிற்சி பண்ணிக்கணும், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, தடைகள் மூலமா வருவான், பல தடைகள் கொண்டு வருவான். அதனாலதான் அவருக்கு என்ன செய்யறாரு, அவங்க மேல அதிகாரத்தை கொடுக்கிறார். அவங்களால தடைப்பட்டு நீங்க போக வேண்டியதுல முறியடிக்க, அதுக்கு மெதிக்கிறதுக்கு நான் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்குறேன், அது மேல அதிகாரத்தை கொடுக்குறேன். தடைகளா வரும், அதனாலதான் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ஏன், நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், சப்மிட். கடவுள் உங்களுக்கு எதுக்கு அழைச்சாரோ அதுக்கு சப்மிட் பண்ணுங்க. அப்படி செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், ஓடி போவான். வேடிக்கையா இருக்கு, என்ன அதிகாரங்க, இந்த உலகத்தின் அதிபதி எல்லாத்தையும் ஆளுகிற பிசாச எதிர்த்து நின்னு ஓடி போவான். நமக்கு தான் சொல்றாரு அவர், யாருக்கு, எல்லாருக்கும் அது வந்துராது. யாரு தேவனுக்கு கீழ்படுகிறாங்களோ, ஆண்டவரே என்னை அழைத்த அழைப்புக்கு நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சப்மிட் பண்ணி சரண்டர் பண்ணி ஆண்டவருக்காக உழைத்து வேலை செய்யும் போது, பிசாசு தொந்தரவுகளை பிரச்சனைகளை கொண்டு வரும் போது, ஜபத்தின் மூலமா அவனை எதிர்க்கும் போது ஓடிதான் போவான், ஓடிதான் போவான். ரே பெருசா அவங்க கொண்டு வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பலூண்டு, ரே ஊதுனா எப்படி எவ்வளவு பெருசா ஆகுது, அதே வர மாதிரி தெரியும். பட்டுன்னு ஒரு ஊத்திக்கிட்டா புஸ்ன்னு போயிடும். அதே மாதிரி அவனுடைய பிரச்சனைகள்லாம் அப்படியே பெருசா வர மாதிரி தெரியும், ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவார் ஆண்டவர். ஓடி போயிடும், ஓடி போயிடும். பாருங்களேன், அந்த அதிகாரம் நமக்கும் இருக்குதுங்க, அதிகாரம் நமக்கும் இருக்கு. ஓகே, அவங்களை அழைத்தார், பயிற்சி கொடுத்தார், அவங்களை அனுப்பினார். அடுத்ததாக இந்த 12 பேரை நம்ம பாக்குறோம். இல்லைன்னா அந்த பிசாசு நம்மளை சும்மா விடாது, ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நம்ம தூங்க வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையே கெடுப்போம், எல்லாத்தையும் வாழ்க்கையில் கெடுத்து நம்மளை அழிக்கத்தான் பார்ப்பான். கடைசியில் ஏமாந்து போய் அவன் பாவ இச்சைகளில் மயங்கி போய் வீல வாழ்க்கையே வீணடிச்ச போய் லேட்டாக எந்திரிச்சு ஐயோ குயோன்னு கத்துற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வீணாக்குவோம். அதுக்கு மார் என்ன சொல்கிறாரு, ட்ரா நியர் டு காட், தேவனுக்கு அருகாமையில் வாருங்கள், அவர் உங்ககிட்ட வருவார், அவருக்கு கீழ்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அதைத்தான் நம்ம செய்யும், அதுதான் தேவனுடைய அழைப்புக்கு நம்ம உண்மையா இருக்க முடியும். ஓகே, இந்த 12 பேரை பார்க்கும், இந்த 12 பேரை பார்த்தீங்கன்னா பல வகைகள், பல விதங்கள். ஒருத்தர் ரொம்ப பேசுவாரு, ஒருத்தர் ரொம்ப பேச மாட்டார், ஒருத்தர் ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப சேடா இருப்பாரு, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப லாங் கேரக்டர்ஸும் அதுல இருக்கிறத பார்க்கும். சைக்காலஜியில 4 கேரக்டரா பிரிப்பாங்க, அந்த 4 கேரக்டர்ஸும் இதுல இருக்கிறத பார்க்கும். ஒருத்தர் ரோம் அரசாங்கத்துக்காக வேலை செய்யறாரு, இன்னும் 2 பேர் ரோம் அரசாங்கத்தை ஒழிச்சு கட்டணும்னு இருந்தாங்க. வித்தியாசமான வேலைக்காரங்க, வித்தியாசமான குணங்கள், வித்தியாசமான உணர்வுகள், தாளந்துகள், இவங்க எல்லாருமே ஒன்னா போடுறாரு, கிச்சடின்னு எல்லாரையும் ஒன்னா போட்டா என்ன ஆகும், ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டாங்க. நம்ம சபையும் அப்படித்தான், பல நேரத்தில் ஆண்டவர் அழைக்கிறது, ஒருத்தரும் ஒரு கேரக்டர் இல்லைங்களா, ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா இருப்போம், ஒருத்தர் இன்னொரு மாதிரி இல்லை, அப்படிதான் இருக்காங்க இந்த 12 பேர். நம்ம ஒருத்தரும் ஒரு கேரக்டர். ஆனா இவங்க 12 பேர் எப்படி ஒன்னா வேலை செஞ்சாங்கன்னா, இவங்களை இருக்கிற வித்தியாசத்தை உயர்ந்த விதத்தில் அவங்களுக்கு இயேசு மேல இருந்த அர்ப்பணிப்பு அன்பு பெருசா இருந்துச்சு. அந்த அர்ப்பணிப்பு அன்பு தான் இவ்வளவு வித்தியாசங்கள் இவங்களுக்குள்ள இருந்தாலும் அதுதான் ஒன்னா இவங்களை சேர்த்துச்சு, ஒன்றா அமைச்சிச்சு. நமக்கும் அதுதான், நமக்கு இயேசு மேல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு என்ன காரணம், இயேசு மேல இருக்கிற அர்ப்பணிப்பு அன்பு தான் நம்ம ஒன்னு சேர்க்குது, ஒன்னா வேலை செய்ய வைக்குது. அதே நேர் விரோதம் பார்த்தோம்னா அது எவ்வளவு குறைவாகுதோ அந்த அன்பு, அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள வித்தியாசங்கள், சண்டைகள், சத்துருகள் அவ அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. அந்த அன்பு இவங்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சு பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு 2 பேரை நம்ம பார்க்க போறோம், 2 பேரா பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் எத்தனை பேரை பார்த்திருக்கோம், 8 பேர், 4-4 ரெண்டு குரூப் முடிஞ்சிருச்சு. பேதுரு பார்த்தாச்சு, அந்திரேயா பார்த்தாச்சு, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பார்த்தலோமியு, தோமா, மத்தேயு, இவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சவங்க இல்லை நமக்கு இல்லைங்களா. யாரு மத்தேயுவா யாருன்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தெரியும் அவங்கள பற்றி. இப்போ இன்னும் 2 பேரை தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க என்ன போட்டிருக்குது, அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபு, தெதேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, உங்க ரெண்டு பேருக்கு இவங்களை பத்தி என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது நமக்கு இல்லைங்களா. ரெண்டு பேர் ஃபேமஸ், நான் ஃபேமஸ் வாங்க, எதுக்குமே ஃபேமஸ் இல்லை. சில பேர் யார் யானி லெபே யூத் ஜேக்கப் யாக்கோ லெப் அல்பே, இங்கிலீஷ் தமிழ் கன்ஃபியூஸ் ஆகுது. அல்பேயின் குமாரனாகிய யாக்கோ, யார் இவரு அல்பேயின் குமாரனாகிய, இவரை பத்தி யாரும் தெரியாது. பைபிள்லயும் ரொம்ப போடலை இவரை பத்தி, யாருமே தெரியாது. வாய்ப்பு சொல்லி இவங்களை பத்தி ஒன்னும் போடல, என்னத்தை பிரசங்கம் பண்றது அப்படின்னா, சரி அதோட பிரசங்கத்தை முடிச்சு அமைச்சிருக்க பேரை சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்க. ஓகே, ஒண்ணுமே இவங்களை பத்தி எழுதல, ஒன்னும் இவர் சொல்லல, யாக்கோபு ஒரு கேள்வியும் கேட்கல, நேரத்தில் ரெக்கார்டும் பண்ணல. ஆனா இவர்கள் அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் ரொம்ப ஃபேமஸே இல்லாதவர். நம்ம வாழ்ற காலம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வெறி ஃபேமஸ் ஆகணும் இல்லைங்களா, ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த சோஷியல் மீடியா அதுக்கு ரொம்ப அந்த அந்த எண்ணத்துக்கு ரொம்ப ஆர்வம் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் அந்த வெறி, நம்ம ஃபேமஸ் ஆகணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டுருல, போட்டுட்டு எல்லாரும் லைக் பண்ணோம், வந்து லைக் பண்ணோம் லைக் பண்ணோம்னு. ரொம்ப ஒருத்தர் சேடாக இருந்தார், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார். ஏன்ப்பா டிப்ரெஸ்டாக இருந்தேன்னா, என்னங்க போன வாட்டி ஃபோட்டோ போட்டதுக்கு ஒரு 20 பேர் லைக் பண்ணாங்க, இப்போ ஒரு 5 பேர் கூட லைக் பண்ணலையே. எல்லாரும் ஃபேமஸ், நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடணும், முட்டாசனமான காரியங்கள்லாம் செய்யுது. ஏன்னா என் இது வைரல் ஆகணும், என் வீடியோ வைரல் ஆகணும்னு எல்லாம் ஃபேமஸ் ஆகணும். ஃபேமஸ்ன்னு இப்போ என்ன சொல்கிறாங்க, யார் ஃபேமஸ்னா, விக்கிபீடியான்னு ஒரு பேஜ் இருக்குது. அதாவது ஃபேமஸ் ஆளுங்களை பற்றி அவங்க எங்கே பிறந்தாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, என்னன்றதெல்லாம் பேஜ் இருக்கும். அந்த விக்கிபீடியான்றதுல ஒரு பேஜ் இருக்கும். அந்த மாதிரி யார் யார் பேர்லாம், யாருக்கெல்லாம் விக்கிபீடியா இருக்கோ பேஜ் இருக்கோ அவங்களாம் ஃபேமஸ். அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணுன்ற வெறி பிடிச்ச ஒரு உலகத்தில் விசுவாசிகளாக ஆண்டவர், நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மளை ஃபேமஸ் ஆக்கணுன்றது அவர் சித்தமே இல்லை. அது ஒரு பாவ பெருமையிலேருந்து வருகிற ஒரு எண்ணம். நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்மளை பற்றி எல்லாம் பேசணும், எல்லாம் லைக் பண்ணணும், அதை பண்ணணுன்றது இல்லை. நம்ம எதுக்கு தெரியுமா இதாக இருக்கணும், நம்ம ஆண்டவர் ஃபேமஸ் ஆகணும்னு இல்லை, நம்ம ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நிறைய டைமில் ஃபேமஸாக இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்களாகவே இருக்க முடியாது. உண்மையை விட்டு தான் நீ ஃபேமஸ் ஆக முடியும் தெரியுமா. நான் உண்மை உள்ளவனாக இருந்தால் நான் அநேக டைமில் ஃபேமஸ் கூட ஆக முடியாது. ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல, உண்மையாக இருக்கிறோமா, அதான் பிரச்சனை, அதான் பார்க்கணும். பாருங்களேன், நம்ம உண்மையை விற்றோம்னா நான் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிடலாம், ஒன்றும் இல்லை. உண்மையை விற்றுட்டு ஒரு போர்டை போட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் கடன் பிரச்சனைகள் அதுகள் ஒன்று ஒரு கூட்டத்தை போடணும், ஃபேமஸ் டிவியில் வரலாம், அங்கே வரலாம், பணம் சப்போர்ட்டாக குவியும். நான் அது இல்லை, உண்மையாக இருக்கிறோமா சத்தியத்துக்கு, உண்மையாக இருந்தால் அப்படி தான் காலி சேர்ந்து சொல்லது இருக்கும். ஃபேமஸ் ஆகிறது இல்லை, உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம உண்மையா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறார். பாருங்களேன், இந்த ரெண்டு மனிதர்கள் உண்மை உள்ள மனிதர்கள். விசேஷமாக அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபை பார்ப்போமே. அவரை ப்ரொஃபைல் பண்ணும் போது நமக்கு அவ்வளவு விஷயங்கள் அவரு இல்லை. அல்பே ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம், அவங்க அப்பா பேரு அல்பேயு. ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவர் செகண்ட் தேர்ட் குரூப்ல முதல் ஆளா இருக்கிறார். முதல் ஆளா இருக்கும்போது அவர் லீடர், தேர்ட் குரூப்புக்கு லீடர். இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த லிஸ்ட்லயே இன்னொரு யாக்கோபு இருந்தார் இல்லைங்களா. இவர் ஒரு யாக்கோபு, இவர் ரெண்டாவது யாக்கோபு. முதல் குரூப்ல யோவான் யாக்கோபுன்னு நம்ம பார்க்கலாம், அவங்க இருந்தாங்க. இந்த யாக்கோபை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மூணு காரியங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவருக்கு இருந்த குறைவு, இவருக்கு குறைவு இருந்தாலும் இவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருந்தாருன்றதை பார்க்கணும். இவர் ஃபேமஸ் தான் இல்லை, ஆனா ரொம்ப உண்மை உள்ளவர். மூணாவதாக இவருடைய உண்மைக்கு காரணமா இருந்தது யார், அதை பார்ப்போம் வேகமா. நம்ம நேரம் வேகமா போகுது. இவருக்கு இருந்த குறைவு என்ன, இந்த யாக்கோபை பத்தி மார்க் 15:40 படிச்சு பார்த்தீங்கன்னா, படிச்சு பாருங்களேன், அவரை பத்தி போட்டிருக்கு, இன்னொரு விவரம் போட்டிருக்கு. மார்க் 15:40,
சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும்
என்னன்னா ரொம்ப குள்ளமான மனுஷனா இருக்கலாம், ரொம்ப குள்ளம், டிமினிட்டிவ்னுவாங்க, ரொம்ப குள்ளம், வயரம் இல்ல, ஹைட் இல்ல, ரொம்ப சின்ன யாக்கோபு. இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா இன்னொரு பெரிய யாக்கோபு ஒருத்தர் இருக்கிறாருங்க முன்னாடி குரூப்ல, அவரு கம்பேர் பண்ணா சின்ன யாக்கோபு. ஏன் பெரிய, அவர் வந்து பெரிய யாக்கோபு, அவருக்கு ரொம்ப இடி முழக்கத்தின் சொல்ல ரொம்ப உயர்ந்தவர், வயசானவர், டால் அவர் இருந்தாரு ஒயிட்டா. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஃபேமஸ் ஜெபதேவன் குமார்னா ஹை பிரீஸ்டே இந்த யாக்கோபுக்கு தெரியும், முதல்ல இருந்த யாக்கோபுக்கு. ஆனா இவர் அவ்வளவு ஃபேமஸ் இல்ல, இவர் சின்னவர், வயரத்துல சின்னம், ரோல்ல சின்னம், சின்னவர் இவர். இவருக்கு அவ்வளோ வசதி இல்லை, அவர் பேர் புகழ் இல்லை, அமைதலான பேக்ரவுண்ட்லேயே இருந்து அவ்வளோ காரியங்கள் செஞ்சதில்லை. இன்ஃபீரியர்ன்னுவாங்க, இன்ஃபீரியர்னா சின்னது சரிங்களா, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ன்னுவாங்க. நான் யாருங்க, நான் என்னங்க, எனக்கு அவ்வளோ படிப்பு இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை, ஒன்றும் இல்லைங்க, நான் ஐ எம் இன்ஃபீரியர். அப்படிப்பட்டவர் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் நாங்கள் போட்டிருக்கிறது வந்து இப்படி இருக்கிற மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாக மாடலாக போட்டிருக்கு. ஒருவேளை இது உங்களை விவரிக்கலாம், உங்களுக்கு எந்த பெரிய டேமையோ நம்மள அநேக பேரை விவரிக்கலாம். பெரிய யாக்கோபை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய உயரம் இல்லை, எனக்கு அவ்வளோ அழகு இல்லை, எனக்கு அவ்வளோ திறமைகள் இல்லை, படிப்பு இல்லை, அவ்வளோ ஒரு பேச்சு திறமை இல்லை, முதிர்ச்சி இல்லை, வசதி இல்லை, எனக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இல்லைங்க. அவரை பார்க்கும்போது எனக்கு இல்லை, நான் ஒரு இன்ஃபீரியர், என்ன நினைச்சாவே ஒரு சில நேரங்களில் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். இன்ஃபீரியர் சில பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப ஆளுங்கிட்டே பேசுறது வெக்கப்படுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க, ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட யாக்கோபுங்க, ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம். உங்களை மாதிரி இருக்கிற ஆளுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு யாக்கோபை. நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் ஒரு லெஸ்டர் தான் இல்லைங்களா, எல்லாரும் அறியாமை உள்ளவர்கள். ஒருத்தர் சொன்னார், எல்லாரும் அறியாமை உள்ளவர்கள் தான், அந்த வேற வேற டாபிக்ல எல்லாரும் அறியாமை உள்ளவர்கள். எல்லாமே நமக்கு தெரியுமா, இல்லை, சில காரியங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கடவுள் இவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். சின்னவன் தெரியுமா, கடவுள் வேலை செய்யறதே இப்படித்தான், சின்னதை வச்சுதான் பெருசா அவர் செய்யுது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம இப்ப படிச்சுட்டு வரோம் சாமுவேல். சாமுவேல் வந்து இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எப்படி வேணும், மற்ற தேசர்கள் மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ராஜா வேணும், ஹைட்டா இருக்கணும், கலரா இருக்கணும், ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கணும். சரி, ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் யாரு, சவுல். நான் வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தேன், கழுதையை தேட வந்த சவுல் வந்து ராஜா ஆன பிறகு அவர் கழுதி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாரு, கடைசியில பிசாசாவே மாறிட்டார். அதான் உங்க ராஜா பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸம், ஹைட்டு எல்லாம். ஆண்டவர் அப்படி பாக்குறது இல்ல, அவருக்கு சாமியல் அனுப்புற, இப்ப ஏன் ராஜாவை நான் ரெடி பண்றேன் பாரு, போ ஜெஸ்ஸி வீட்டுக்கு போன்ற. ஜெஸ்ஸி வீட்டுக்கு போறாரு சாமியல், பைலத்தை எடுத்துட்டு அபிஷேகம் பண்றதுக்கு. போன உடனே அப்படி ஏழு பிள்ளைங்களை நிக்க வச்சிருக்கிறார் ஜெஸ்ஸி. பாருங்க ஐயா, இவங்க தான் என் பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் சாமியல் பாக்குறாரு, பார்த்துட்டு பெரிய பையன் பாக்குற, ஆஹா என்ன பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், என்ன பாடியா இந்த மனுஷன், ஸ்மார்ட், இவர் தான் ராஜா அப்படின்னு பார்த்து அப்படியே அட்மயர் பண்ணி மயங்கி விழுந்திருக்கும் போது, சாமியல் அப்படின்ற ஆண்டவர், நீ பாக்குற மாதிரி நான் பாக்குறது இல்லப்பா, மனுஷன் வெளி பிரகாரம் தான் பாக்குறது, நான் உள்ளத்தை பார்க்கறது. இவன் இல்ல ராஜா, அவன் இல்லையா ஆண்டவரே, ஓகே அடுத்தவனா, அவன் இல்ல, அவன் இல்ல, அவன் இல்ல, ஏழு பேரை பார்த்தா இல்ல, என்னையா நீ தானா ஜெஸ்ஸி, உங்ககிட்ட கரெக்டா ட்ரெஸ் எல்லாம் வந்தேன் நானு, இவங்க தானே வர சொன்னாருன்னு, ஆமா யா நான் தான், உனக்கு வேற மகன்களாவது இருக்காங்களான், ஆமா ஒரு சின்ன பொடிய அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் யான், அப்படி அவனை போய் கூப்பிடு, இன்னும் யூபிஎஸ் போடலைங்களா, ஓகே அவனை போய் கூப்பிடு, அவனை போய் கூப்பிடு, என்ன உடனே அவன் வர வரைக்கும் நாங்க உட்கார மாட்டோம்ன்றாரு, வயசானவர் உட்கார மாட்டோம், ஓடுறாங்க ஓடி போய் பாருங்க, இந்த ஏழு தடி எனக்கு வீட்டுல இருந்துகிட்டு சின்ன பையனை நான் ஆடு மேய்க்க விட்டுருக்குறாங்க, எவ்வளவு பொறுப்பு இருந்தா, யாருமே கவனிக்காம தனிப்பட்ட விதத்தில் தான் ஆடு மேய்க்க முடியும்னு விட்டுருந்தா அவர் பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காருங்க. ஓடி போய் கூப்பிட்டு வர்றாங்க தாவீது, அங்க சின்ன பையன் வர நடந்து ஆண்டவர் பார்த்து சொல்றார், சாமியல் எந்திரி, என் ராஜாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னா, சாமியல் எந்திரிச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ற சின்ன பையன். அவங்க அப்பா எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இவனா போய் ராஜா அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் வேலை செய்யறது, அந்த மாதிரி பொடியவர்களை பயன்படுத்திதான் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். இங்கேயும் பார்க்கணும், ஏன் ஒண்ணு குறைந்தையர் 1:26 போட்டிருக்கு, உங்களுடைய அழைப்பை நினைத்து பாருங்கள், உங்களில் அநேகர் ஞானிகள் அல்ல, அநேகர் புத்திமான்கள் அல்ல, அநேகர் பெரியவங்க இல்ல, உலகத்துல ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு முட்டாள்களை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெக்கப்படுத்தும்படிக்கு பலவீனங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இப்படித்தான் தெரிந்து கொள்றது. சோ இவரை இவரை பாக்குறோம், என்ன இவர்ல எந்த திறமையும் இல்லை, எந்த தாளந்தும் இல்லை, ரொம்ப குறைவானவருங்க இவர், ரொம்ப குறைவானவர். எப்போ பார் பேக்ரவுண்டில் இருந்தவர், பெரிய யாக்கோபு கம்பேர் பண்ணனா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர் ரொம்ப உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், ரொம்ப உண்மை உள்ளவர். ஏன், ஏசு நிறைய பேரை ரட்சிக்கிறாரு, ஆனால் அவருடைய ஊழியத்தை கொடுக்கணும்னா உண்மை உள்ளவர்களாக பார்த்து தான் கொடுக்கறது. யாருமே உண்மை இல்லாதவர்களை அவர் அழைக்கிறதே இல்லை. ஏன் பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல பாருங்கள, ரெண்டு திமோத்தி ரெண்டு ரெண்டு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம், ரெண்டு ரெண்டு, ரெண்டு திமோத்தி ரெண்டு ரெண்டு, அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக எடுத்துக்கங்க, ரெண்டு ரெண்டு, ரெண்டு திமோத்தி, அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நீ என்னிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷர்களுக்கு ஒப்புவி. அப்பா இந்த சத்தியத்தின் பொக்கிஷத்தை எல்லார்கிட்டையும் கண்டவங்க கிட்டே கொடுத்துறாத, உண்மை உள்ளவர்களுக்கு ஒப்புவி. பவுலே பார்த்து உண்மை உள்ளவர்களை செலக்ட் பண்றாருன்னா, ஏசு 12 பேரை உண்மை உள்ளவர்களை செலக்ட் பண்ணிருக்க மாட்டாரு, உண்மை உள்ளவர்கள் தான் எல்லாரும். யோவான் 6 அதிகாரத்துல எல்லா சாப்பாடை பார்த்து வராங்க, சாப்பாடு கொடுப்பீங்க ஆண்டவரேன், அற்புதம் செய்வீங்க ஆண்டவரேன்னு வராங்க. நீங்க அற்புதத்தை சாப்பாட்டுக்காகவா வரீங்க அப்படின்றார், அழிஞ்சு போற சாப்பாடுக்காக ஏன் வேலை செய்யறீங்க, நித்திய ஜீவனை கொடுக்கிற சாப்பாடுக்காக வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். கடிந்து கொள்றாரு அவங்கள, அற்புதம் அதுலயே இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு, உங்களுடைய ராசிக்காக என்கிட்ட என்ன பயன்படுத்தாதீங்க, என் சித்தம் என்ன தெரிஞ்சு அதை வாழுங்க, உங்க வாழ்க்கை சீரடியும் அதை சொல்றாரு. அவங்களுக்கு அவங்க கேட்க மாட்டேன். அநேக பேர் என்ன பண்றாங்க, பின்வாங்கி தன்னை பின்பற்றின சீஷர்கள் பின்வாங்கி போறாங்க. மீதி இருந்தது யாரு, இந்த 12 பேர் மட்டும் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போக மனதுள்ளவர்களா இருக்கீங்களா, நீங்களும் போறீங்களா, எங்க போவாண்டு, ரொம்ப கமிட்டட், ரொம்ப ஃபேத்ஃபுல். யாக்கோபு ரொம்ப ஃபேத்ஃபுல்ங்க, ரொம்ப ஃபேத்ஃபுல், எல்லாத்தையும் விட்டு வந்த அவர் ரொம்ப ஃபேத்ஃபுல்லா இருக்கிறாரு. பாருங்களேன் எப்படி நான் சொல்றேன்னா, யாக்கோபு இந்த லிஸ்ட்ல 9 வரார், 9th லிஸ்ட்ல. யாக்கோபு எப்பவும் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி வர 4 லிஸ்ட்ல, மத்தேயுல பாருங்க 9, மார்க்ல பாருங்க 9, லூக்ல பாருங்க 9 லிஸ்டா வருவாரு. இன்னும் எல்லாம் கடந்து இயேசு மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தலஸ் பார்த்தாலும் 9 அங்கதான் இருப்பார், மாறவே மாட்டார். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. பேதுரு எப்பவும் ஃபர்ஸ்ட், ஏன் அவர் தான் லீடர். யூதாஸ் காரியத்தை எப்பவும் லாஸ்ட், ஏன் அவன் தான் காட்டி கொடுத்தவன். பிலிப்பு ஒரு இடத்துல தான் இருப்பாரு, 6 இடத்துல, 5 இடத்துல அங்கதான் இருப்பாரு. அந்த மாதிரி சில பேர் தான், மற்ற எல்லாருமே மாறி மாறி வருவாங்க. ஏன்னா ஒரு அநேக டைம்ல மாறி மாறி போறவங்க. ஆனா யாக்கோபு அல்பேயன் குமாரனாகி யாக்கோப் எடுத்தனா ஒரே இடம், 9 இடம் தான். அது என்ன காட்டுது, அவர் ஒரு ஸ்டேபிள் மேன், ஒரு நம்பத்தக்க ஒரு மனுஷன், ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன். என்ன நீங்க நம்பலாங்க, நான் மாற மாட்டேங்க. அது விசேஷத்தில் எடுத்து பார்த்தாலும் சரி, இயேசு இருக்கும் போதும் சரி, இயேசு பரலோகத்தை ஏறி போன போதும், அதே நிலையில 9 இருந்தாலும் 9 எப்பவும் இருப்பாங்க. அதான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், உண்மை உள்ள மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷங்க சபைக்கு வேணும். சர்ச் ஓபன் பண்ணும்போது முதல்ல இருக்கிறவங்க அதே இடத்தில் உட்கார்ந்த இடத்துலயே சபை ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 முன்னாடி அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க, அவங்கள நம்பலாம், அவங்க வருவாங்க. எவ்வளோ குறை அவங்களுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு பெரிய திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று மாத்திரம் அவங்கள மாறாது, அவங்களுடைய உண்மைத்தனம் மாறவே மாறாது. ஃபேத்ஃபுல் மென், ஃபேத்ஃபுல் மேன், அந்த மாதிரி மக்கள் வேணுங்க. என்ன நீங்க நம்பலாங்க, அடிப்படையான நிலையில எங்க நம்பலாம். சர்ச் ஓபன் ஆகும் போது நான் அங்க இருப்பேன், சர்ச் மூடும் போது அங்க இருப்பேன், சர்ச் ஆரம்பிக்கும் போது அந்த சவுண்ட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண பக்கத்துல நான் இருப்பேன், நான் மியூசிக் போடும் போது மியூசிக் போட நான் இருப்பேன். யோசிச்சு பாருங்க, எனக்கு அந்த லக்ஸரி இல்ல, லேட்டா ஒரு 5 வரலான்ற லக்ஸரி இல்ல. என்ன பார்த்து சூரிய அஸ்தம் ஆகுற மாதிரி என்ன நம்பலாங்க, என்ன பார்த்து உங்க கிளாக்க சரி பண்ணிக்கலாங்க, அந்த அளவுக்கு என்ன நம்பலாம், அசையப்படாதவன். அந்த மாதிரி தான் யாக்கோபு, அவர் நம்பலாம். 9 இடத்துல இருப்பார், அவர் மாற மாட்டார். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்லவா, இயேசு கிறிஸ்து சபை இந்த மாதிரி பெரிய தாளந்தங்கள், பெரிய பேசுகிற பிரசங்கம், அதனால மாத்திரம் வளரல. இந்த இயேசு கிறிஸ்து 2000 வளர்ந்தது இப்படிப்பட்ட உண்மையான மக்கள். அவங்களுக்கு பெரிய தாளந்து இல்லை, பெரிய திறமை இல்லை, படிப்பறிவு இல்லை, சின்னவங்க தான், ஆனா உண்மை உள்ளவர்கள். நம்பலாம் அவங்கள, எதுக்குமே நம்பலாம், மலை மாதிரி நம்பலாம். சூரிய அஸ்தம் ஆவறது எப்படி நம்புறோமோ நாளைக்கு வரோம், அந்த மாதிரி அவங்கள நம்பலாம். அந்த மாதிரி ஃபேத்ஃபுல்லா நம்ம யோசிச்சு பாருங்க. யாக்கோபு அப்படிப்பட்டவருங்க, அப்படி நம்ம எந்த தாளந்தோ இல்லாம இருந்தாலும், எந்த பெரிய அறிவும் இல்லாம இருந்தாலும், உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னா வல்லமை ஆண்டவர் நம்மளையும் பயன்படுத்துவார். அந்த குணம் உங்களுக்கு இருக்கா? அது இல்ல, இது இல்ல, இதெல்லாம் வருத்தப்படுறீங்க. ஆர் யூ ஃபேத்ஃபுல்? நீங்க யோசிச்சு பாருங்க. பெரிய காரியங்கள்ல பெரிய திறமை இல்லை, ஆனா வாழ்க்கை எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அப்படிப்பட்டவங்க தான் சபைக்கு, தேவ ராஜ்யத்துக்கு தூணா இருப்பாங்க. நமக்கு வாழ்ற காலம் என்ன? ரொம்ப கமிட்மெண்டே கொடுக்கறது இல்ல, கமிட்மெண்டே கொடுக்கறது இல்ல. ஏன்? மற்றவங்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு தான் நான் வருவேன். அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அப்படிதான், அவங்கள பார்த்துட்டேன். யார் வராங்களோ இல்லையோ நான் இருப்பேங்க. அந்த மாதிரி இருக்கிறோமா? மற்றவங்கள பார்த்து நம்ம எவ்வளவு மாறிக்கிறோம், மற்றவங்கள பார்த்து நம்ம எப்படி ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிறோம். மற்றவங்க மாறுறாங்களே, மாத்தியும் அங்க போயிங்க, நான் ஒன்பதுனா ஒன்பது தான், அங்கதான் இருப்பேன் நான். ஐ எம் தட் லிஸ்ட், அங்கதான் இருப்பேன். பாருங்களேன், லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஒருத்தர் வந்து மேரத்தான் ரேஸ் தான் நமக்கு தெரியும், மேரத்தான் ரேஸ். உங்களால கேட்குதுங்களா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு? மேரத்தான் ரேஸ்னா நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டருக்கே நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். அவங்க 40 கிலோமீட்டர்ஸ் ஓடணும், 42 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடணும். இங்க இருந்து ஒசூர் ஓடணும், யோசிச்சு பாருங்களேன். அதான் மேரத்தான் ரேஸ். அதுல ஒருத்தர் ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, மெடல் வாங்கிட்டாரு கோல்டு. அவர் வந்து கேட்கறாங்க, அவர் பாக்கிறதுக்கு ஐட்டம் இல்ல, ஒன்னும் இல்ல, எப்படியா நீ வந்த ஃபர்ஸ்ட்னு? எப்பப்பா நீ வந்தன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஐயா, என்னுடைய ரகசியம் என்னன்னா, என்னால் ரொம்ப ஃபாஸ்டா ஓட முடியாது, அதனால்தான் 100 மீட்டர் ஓட்டம் இருக்கு, அது ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடணும். இது 40 கிலோமீட்டர் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்க முடியாது, வேற வேற ஸ்பீட்ல ஓடணும் நம்ம. அந்த ஃபாஸ்டா ஓட முடியாது, அதனால்தான் 100 மீட்டர்ல நான் ஓடல, என்னால ரொம்ப பலம் இல்லை, ரொம்ப பலவீன ஆளு, லீனு, அதனால்தான் ஷார்ட் புட், அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும், அதுல நான் காம்பீட் பண்ணல. எனக்கு வயரம் இல்லை, அதனால்தான் நான் ஜம்ப், லாங் ஜம்ப்ல, ஹை ஜம்ப்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா என்னால டெய்லி வர முடியும் ஐயா. பிராக்டிஸ்ன்னு சொன்னீங்கன்னா காலையில் எல்லாருக்கும் முன்னாடி நான் அங்க இருப்பேன் ஐயா. அங்க இருந்து எல்லாரும் ஓடி முடிச்ச வரைக்கும் நான் இங்கு ஓடுவேன் ஐயா. அது ஓடினதுனால தான் எல்லாருக்கும் முன்னாடி ரெகுலரா பிராக்டிஸ்க்கு வந்ததுனால, எல்லாரும் முடிஞ்ச பிறகு தொடர்ந்து ஓடினதுனால 40 கோல்டு மெடல் என்னால வாங்க முடிஞ்சு. அப்படிப்பட்டவங்க தான் ஜேம். அவங்க ஐட்டு இல்ல, திறமை இல்ல, பேச்சு இது இல்ல, ஆனா ரொம்ப உண்மை உள்ளவங்க. அப்படிப்பட்டவங்களைத்தான் தேவன் பயன்படுத்துறார். ஃபேத்ஃபுல். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஃபேத்ஃபுல். அதான் ஜேம்ஸ் ஒரு பிக்சர். அவர் ஐட்டு இல்ல, பிரைட் இல்ல, ஒரு திறமை இல்ல, நம்பலாம். அவரு மணி நம்புற மாதிரி, சூரிய அஸ்தமத்தை நம்புற மாதிரி. 1 Corinthians 15:52 போட்டிருக்கு, 58 படிங்களா? 1 Corinthians 15:58
ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருங்கள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருந்தீர்களாக.
ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயிராது என்று அறிந்து. யாரும் வரல, அது நடக்கல, இது நடக்கலன்னு ஆண்டவருக்குள்ள ஒரு பிரயாசத்தை நீ பட்டினா, ஒரு போ இந்த வாழ்க்கைக்கும் வரப்போற வாழ்க்கைக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு சர்ச்சுக்கு இன்னைக்கு வரீனா அது விருதா போவே போவாது. ஆண்டவருக்குள்ள நீ படுற பிரயாசம் விருதா போவாது என்று அறிந்து நீங்க என்னவா இருக்கணும்? ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதிப்பட்டவர்களாய், நங்கூரம் போட்டவர்களாய் மாதிரி. ஒரு கப்பல் நங்கூரம் போட்டா அசையாது. உறுதிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோமா? உறுதிப்பட்டவர்களாய் அசைய மாட்டேன். உறுதிப்பட்டவர்களே, அப்புறம் அசையாதவர்களுமாய். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியுமா? அசையாதவர்களுமாய் இருங்கள், அசையாதவர்களாய் இருமாய். அநேக பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மேரத்தான் ரேஸுங்க, 100 மீட்டர் ரேஸ் இல்ல, ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், வாழ்க்கையெல்லாம் ஓடணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இயேசு கிறிஸ்து சபை வளர்றது. வந்து வாரம் வாரம், மாசம் மாசம், வாய்ஸ் முழுவதுமாக உண்மையா இருக்கிற மக்கள்னால தான் அந்த சபை வளர்ந்துச்சு. அப்படித்தான் அந்த சபையை வளர முடியும். நம்ம சபையை பயன்படுத்தணும்னா அப்படிப்பட்ட ஆத்மாக்களா நம்ம, உண்மை உள்ளவர்களா? யாக்கோபு கிட்ட அதை பார்த்து படிக்கிறோங்க, படிக்கிறோம். நமக்கு கொடுத்த சின்ன வாழ்க்கை, சின்ன வாழ்க்கை ஒரு ஓட்டம்னு வேதம் சொல்லுது. நம்ம மகிமையில போய் அந்த ஓட்டத்தை பார்க்கும்போது எப்படி ஓடி இருக்கிறோம்? சில பேர் கிறிஸ்தவங்க ஓட்டத்தை எப்படி ஓடுறது? வேகமா ஓடுவாங்க, 50 மீட்டர் ஓடிட்டு அதுக்கப்புறம் பட்டுன்னு உக்காந்துரு. அதுவா மேரத்தான் ரேஸ், ஒரு 100 மீட்டர் வேகமா ஓடுறது, அதுக்கப்புறம் பட்டுன்னு. இல்ல சில பேர் ஓட்டமே வேணான்னு போயிருது, அப்புறம் வர்றது திருப்பி. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஓட்டத்தை உறுதியோடு ஓடுங்கன்றாரு. நம்ம எப்படி ஓடுறோம்? உண்மையா தொடர்ந்து நம்ம செய்யறோமா? தான் யாக்கோபு உண்மை உள்ள மனுஷங்க. 12 இதுல அவரும் ஒரு தூணாக நிக்கிறார். அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறார். நம்ம எவ்வளவு ஃபேமஸா இருக்கிறோம்னு இல்ல, எவ்வளவு திறமை இருக்குதுன்னு இல்ல, எவ்வளவு இது இருக்குதுன்னு இல்ல, உண்மை உள்ளவனா நீ, ஐ வில் யூஸ் யூ. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்டா நமக்கு இருக்கணும். உனக்கு கலர் இல்லாம இருக்கலாம், வைரமா இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், உனக்கு பெரிய பப்ளிக்ல பேச திறமை இல்லாம இருக்கலாம், உன்னால உண்மையா இருக்க முடியுமா? அதான் ஆண்டவர் கேட்கிறார். Will you be faithful? I will use you. என்ன ஒரு அப்போஸ்தலனாக மாத்தின உண்மை உள்ளவன. நம்ம அப்படிப்பட்டவங்களா? முதலாவது அதை படிக்கணும். இவருக்கு இவ்வளவு உண்மையா இருந்தது காரணம் என்ன? ஒரு க்ளூவை பார்ப்போமே. நமக்கு வேகம், டைம் வேகமா ஓடும். யாக்கோபு பாத்தீங்கன்னா, யாக்கோபு அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபுன்னு போட்டிருக்கு. இவர் அல்பேயுன்றது வந்து ஒரு காமன் நேமே இல்லை, பொதுவான பேரே இல்லை, ஒரு கிரீக் பேரு. கிரீக்கு அவங்க இதுல வந்து இதுல நம்பிக்கையில ஒரு ஆறுடைய தேவனுடைய பேர், அதான் அல்பேயு. ஒருவேளை ஒரு யூதனா இல்லாம இருந்திருக்கலாம் அவங்க அப்பா. ஒரு கிரீக்கு கடவுளுடைய பேரை வச்சுட்டு இருக்கிறவங்க கடவுளே, ஒருவேளை யூத பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கலாம், ஒரு யூகம் பண்றோம் இல்லைங்களா. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, Mark 2:14 படிச்சு பாருங்களா. Mark 2:14 இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கலாம். அங்கேயும் அல்பேயு வராரு. எப்படி வராரு?
Mark 2:14
இல்ல 2:14 மார்க். அல்பேயுவின் குமாரனாகிய லெபேயு ஆயத்துறையில் உட்கார்ந்து இருந்ததை 2:14 தானே நான் படிக்கிறேன். ஆயத்துறையில் இருந்தார் மத்தேயுக்கு இன்னொரு பேர் லேவி. இங்க அவங்க அப்பா பேர் என்ன போட்டிருக்கு? அல்பேயு குமாரனாகிய லேவி. ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் வித்தியாசமா இருக்கலாம், வேற வேற ஆளுங்களா, ஆனா நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் ஒண்ணுதான். ஏன்? பல காரணங்கள் நான் சொல்ல முடியும். அல்பேயுன்றது ரொம்ப வினோதமான பேரு, யூத பேர் இல்ல, ஆனா அவங்க பேரை போட்டிருக்குது இவங்க அப்பா, இவங்க இவங்களுடைய அப்பான்னு. இங்க போடும்போது மார்க் சொல்லல இவர் அந்த அல்பேயு இல்லன்னு எதுவும் விவரம் சொல்லல இல்லைங்களா. யூஸ்வலா சொல்லுவாங்க யூதாஸ்னா இந்த யூதாஸ் இல்லன்னு. இவர் சொல்லல, வெறும் அல்பேயன் குமாரன் ஆகிய இப்படின்னு போட்டார். அது மாத்திரம் இல்லாம முதல் குரூப்ல பாக்குறோம், பீட்டர் வந்து ஆண்ட்ரூடைய பிரதர், யாக்கோபு வந்து யோவானுடைய பிரதரா இருக்கிறதுனால பிரதர்ஸை தான் இவர் அழைக்கிறதுனால. நான் நினைக்கிறேன் மத்தேயுவும் இந்த அல்பேயுவின் குமாரனாகி யாக்கோபும் பிரதர்ஸ், சகோதரங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா. பாருங்களேன் அல்பேயு தான் இவங்களுடைய அப்பா. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பாக்குறோம். மத்தேயுல பாக்குறோம், மத்தேயு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவருக்கு இருந்த ஒரு குணத்தை என்ன பாக்குறோம்? உடனடியாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல ஒரு விருந்த வைக்கல, எல்லாரையும் இயேசுகிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கல, ஃப்ரெண்ட்ஸையே கூப்பிட்டு வரணும்னு நினைக்கும் போது தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டு வர நினைக்க மாட்டாரா? ஒருவேளை நினைச்சு அப்படி கொண்டு வந்த மத்தேயுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை பார்த்து மாறி வந்திருக்கலாம் இந்த யாக்கோப், அல்பேயின் குமாரனாகி யாக்கோப். அப்படி மாறி வந்து உண்மையா இருந்ததுனால எந்த தாளந்தும் இல்ல, எந்த அறிவும் இல்ல, குள்ள ஒரு யூஸ்லெஸ்ஸா இருந்தாலும் உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் அவர் அப்போஸ்தலனாக மாத்தி இருக்கலாம். இதான் பாக்குறோம் நம்ம, பாக்குறோம் பாருங்களேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணும் போது இதையா மத்தேயு நமக்கு சொல்லல. அவர் எதை பத்தி தான், அவர் வாயை திறக்க மாட்டேன்றாரு. இயேசுவை விட்டு அவர் எதை பத்தியும் அவர் பேசுறதே கிடையாது இல்லைங்களா. தன்னை பத்தியும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றாரு. அதை பாக்கணும். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். அது மாத்திரம் இல்ல, இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் இப்படி உண்மையா இருந்ததுக்கு இன்னொரு காரணம் வந்து அவங்க அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா, அவங்க அப்பாவை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. கிரேக் கடவுளுடைய பேரை வச்சுட்டு இருக்கிறவரு. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல, நான் இந்த மோசையை பத்தி படிக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷன் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு பாதிப்பு எது தெரியுமா? ஒரு தாயுடைய பாதிப்பு தான். அந்த தாய் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அந்த பிள்ளைய பாதிக்கலாம். ரொம்ப பெரிய பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் தாய், அந்த புள்ள மேல உடுற இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல். சுசானா வெஸ்லின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, பெரிய பிரசங்கிகளுடைய தாய். அந்த அம்மாவுக்கு 12 பிள்ளைங்க, யோசிச்சு 18 பிள்ளைங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம 1-2 தலைவர் 18 பிள்ளைங்களை வளர்த்துருக்குறாங்க, ரொம்ப பெரிய முத்துக்களாக வந்தாங்க அந்த 18 பேர். அந்த அம்மா சொல்லிச்சு, எந்த பிள்ளையும் ஒரு 6 எங்கிட்ட விடுங்க, நான் அந்த பிள்ளைக்குள்ள போடுறத அந்த புள்ள ஆயுசு முழுவதா எந்த உலகத்துக்கு எந்த ஊருக்கு போனாலும் எடுக்க முடியாதபடி நான் அந்த பிள்ளைக்கு உள்ள போடுறேன், சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன், 6 வரைக்கும் என்கிட்ட விடுங்க அப்படின்ச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மோசே வந்து அவங்க சொந்த தாய் கூட எத்தனை நாள் இருந்தார், 5-6 இருந்தார், அதுக்கப்புறம் இதுக்கு போயிட்டார், எகிப்து பாண்டிபருடைய மகனா போயிட்டார். ஆனா அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லி கொடுத்தது அவருக்குள்ள வேலை செய்து கன்வெர்ட் ஆகி ஆண்டவர் பக்கம் வந்து எகிப்துக்கு விரோதமா நின்று ஆண்டவருடைய அழைப்புக்கு உண்மையா வந்தார் இல்லைங்களா. அதே மாதிரிதான் இந்த அம்மா, ஒரு அம்மாவை பாக்குறோம் பாருங்களா, ரொம்ப பக்தி உள்ள ஒரு அம்மா. எங்க பாக்குறோம், மார்க் 15:33, இது வந்து சிலுவை காட்சி. இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப எளியே இல்லாம சபக்தனின்னு அவர் சொல்லி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னு அவர் சொல்லி 37 வசனத்துல இயேசு மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஆண்டவர் இறந்து போறாரு. இறந்து போன உடனே 40 வசனத்துல பாத்தீங்கன்னா, சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலீனா மரியாலும், திருப்பி யாரு, சின்ன யாக்கோபின் யோசேப்பின் தாயாகிய மரியாலும். இந்த மரியா இயேசுவோடு இருந்த ஒரு பெண். இயேசு எல்லா ஆண்களும் ஓடி போயிட்டாங்க, அவர் சிலுவையில மகாகோரமா தொங்கி மகாகோர வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த லெவல்ல லேடிஸ் எல்லாம் சென்சிட்டிவா இருப்பாங்க, ஆண்களே பார்க்க முடியாம ஓடி போயிட்டாங்க. சீஷர்கள் எல்லாம் யோவான விட்டா வேற யாரும் கூட இருக்குல்ல, ஆனா இந்த பெண்கள் இயேசு மேல இருந்த அன்புல பற்றுல அங்க நிக்கிறாங்க. அந்த மாதிரி அன்புல பற்றுல நிறைந்த ஒரு பெண் யாரு, யாக்கோபுடைய தாய், சின்ன யாக்கோபுடைய தாய். அந்த அம்மா அங்க நிக்கிது பாருங்களேன், சின்ன யாக்கோபு. இது வந்து எப்போ ஒரு தடவை வந்தது இல்ல, அந்த அடுத்து அதுக்கு முன்னே இந்த வசனம் சொல்லுது, கலிலேயா முழுவதுமாக இயேசு பின்னாடி சுத்திக்கிட்டு அவர் சாகும் போதும் அவர் கூட இருந்தது இந்த அம்மா, சிலுவைக்கு கீழே நின்றுகிட்டு இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, மார்க் 16 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, இயேசு கல்றைகிட்ட போகும்போது முதல்ல போனது மகதலீனா மரியா தெரியும், அதுக்கு அடுத்தது யாரு போட்டிருக்கு 16:1,
ஓய்வு நாளானது மகதலேனா மரியாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாலும் சாலேமே என்பவரும் அவருக்கு.
பாருங்க, யாக்கோபு தாயாரிய மக மரியா நம்ம அறிந்திருக்கு. அதனால முதலாவது என்ன படிக்கிறோம், இந்த லக இந்த யாக்கோபு கிட்ட, அல்பேயின் குமாரனாகி யாக்கோபு கிட்ட, சின்ன சின்ன யாக்கோப் அப்படி கூப்பிட்டுக்கலாம். அவர் சின்ன யாக்கோபு, திறமை இல்லை ஒன்றும் இல்லை, குறைவுள்ள மனுஷன், குள்ள மனுஷன், ஆனா எதுல உண்மையில மகா ஆசையாத மனுஷனாக 9 பெஸ்டா இருந்தார், 9th லிஸ்ட்ல பெஸ்டா அவர் இருந்தார். அவருக்கு ஒருவேளை இந்த அளவுக்கு உண்மையா இருந்ததுக்கு அவர் தாயுடைய பாதிப்பா இருக்கலாம். மத்தேயும் அவருக்கு ஒரு மகனா இருந்திருக்கலாம், மத்தேயு வழி தவறி போயிருக்கலாம், ஆனா சின்ன வயசுல மத்தேயுக்கு அவ்வளோ வேத வசனம் தெரிஞ்சு சுவிசேஷம் எழுதுற அளவுக்கு இந்த தாய் மத்தேயு ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். ஆனா போய் தவறான வழியில போய் அதுக்கப்புறம் மோசே வந்த மாதிரி இவரும் மத்தேயு திருப்பி வந்திருக்கலாம். ஐ திங்க் நான் யோகம் பண்றேன். ஓகே, இது வந்து இந்த யாக்கோபு, சின்ன யாக்கோபு பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்தில் அவர் வந்து பர்சியால பிரசங்கம் பண்ணி அங்கேருந்து ஈரானுக்கு போனாராம். ஈரானுக்கு போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அங்கே நிறைய பிரசங்கம் பண்ணாராம். ஆனால் அநேக பேர் அதை கேட்காம அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஈரானில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, ஒருவேளை ஈரான் தாண்டி அவர் பிரசங்கத்தை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டிருந்தா இன்னைக்கு தீவிரவாதம் எங்கேயோ இருந்திருக்காரு, இன்னைக்கு இஸ்லாமே அவ்வளோ வளர்ந்துருக்க முடியாது. இவருடைய பாதிப்பு அவ்வளோ பெரிய பிரசங்கம், சாதாரணப்பட்ட ஒரு காலந்தோ இல்லாத அமைதலான ஒரு போர் வீரன் தான். ஆனால் அவருடைய கமிட்மெண்ட்ல எந்த குறைவும் பார்க்க முடியாது, கமிட்மெண்ட்ல எந்த குறையும் பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. நம்மள அப்படித்தான் சில பேர், எந்த தாளம் வேலையினால ஒன்றும் செய்ய முடியாது, பேச முடியாது, எதை பண்ண முடியாது. ஆனால் ஃபேமஸா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, அதான் இந்த அல்பே குமார் கிட்ட கத்துக்கிறோம். இட்ஸ் எ ஃபேத்ஃபுல் மேன், அப்போஸ்தலனாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அடுத்ததாக இன்னொருத்தர் வேகமா பார்ப்போம். இன்னொருத்தர் யாரு? ததேயு என்னப்படும் மறுநாமம் உள்ள லெபேயு. எவ்வளவு பேர் தான் இவருக்கு மறுநாமம்? ரெண்டு பேரு. இன்னொரு இடத்துலயும் இன்னொரு பேர் இருக்குது, ததேயு லெபேயு, இன்னொரு இடத்துல ஜூடாஸ்னும் பேர் இருக்குது. மூணு பேர் இவருக்கு. என்னப்பா இத்தனை பேர் இவருக்கு வச்சிருக்கிறாங்க? கம்பேர் பண்ணி பார்த்தோம். எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க வீட்டுல ரெண்டு போட்டோ, இந்த பக்கம் இந்த பக்கம் ஜெருஷா போட்டோஸ் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு போட்டாலையும் ஒரு ஒரு பேர் இருக்கும் ஜெருஷாக்கு. ஏன்னா அவளை பிறகுறதுக்கு முன்னாடி அவளுக்கு பிறந்த பிறகு என்ன பேர் வைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான். அந்த பேரா இந்த பேரா இந்த பேரா செல்லம் அந்த ஏஞ்சல் குட்டிமா அது இதுன்னு எல்லாம் பேரை வச்சு செல்லமா அப்படி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் திருமணம் ஆகி குழந்தையே இல்லைன்னு குழந்தை பிறக்குதுன்னா அது ரொம்ப செல்ல புள்ளியாக போயிடுச்சு. அதனால பல பேருங்க நம்ம கூப்பிட்டு பார்த்தோம். அது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு புள்ள இருக்கு. தெஜேயுனா என்ன தெரியுமா? செல்ல பால் குடிக்கிற புள்ள, அதான் அர்த்தம். பிரஸ்ட் சைல்டு, பால் குடிக்கிற புள்ள. அதான் நேரத்தில் ஒரு அம்மா, பெரிய அம்மா வந்துட்டு என் பிள்ளைய கொஞ்சம் பாருங்க ஏன் பேசுங்க அப்படின்னும் போது கூட்டணும். அம்மா பார்த்தா பெரிய ஆளை கூட்டணும். ஏன்னா இவனா புள்ள 6 வயதும் இருக்கிறா அப்படின்னா அந்த புள்ள தான். சில நேரத்தில் அப்படித்தான் செல்லமா நம்ம பிள்ளைய பார்க்கும்போது எவ்வளோ வந்தாலும் செல்ல பிள்ளையா தான் பார்ப்போம். ஜெருஷா ஹைட்டா வரா, ஏன்னா அவ்வளோ வைரமா வரும்போது அது சின்ன பிள்ளையா தான் நமக்கு தெரியும். ஏன்னா செல்ல பிள்ளையா பார்த்து பார்த்து பண்ணதுனால அந்த மாதிரி இவருக்கு பேரே வச்சிருக்கிறாங்க, செல்ல பால் குடிக்கிற பிள்ளை. அதான் தெதேயுனா அதான் அர்த்தம். இன்னொன்று லபேயுனா கூட என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் மை ஹார்ட் இல்லைங்களா, என் செல்லம் என் உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்வீட் ஹார்ட்னுவோம். அதான் அர்த்தம். செல்ல பிள்ளைய, என் உயிர், என் இருதயமே, என் மனசே அப்படின்னு. எங்கள் வீட்டில் இப்போ கடைசி ஒருவேளை அந்த காலத்தில் பெரிய குடும்பங்கள், பெரிய குடும்பத்தினால இவர் கடைசி பிள்ளையாக இருந்திருக்கலாம். கடைசி பிள்ளைய செல்லமா அப்படி வளர்ப்பாங்களே, செல்ல கடைசி பிள்ளை. இப்போ பருந்தாஸ் வீட்டில் கிச்சு இருக்கிற மாதிரி அது செல்ல பிள்ளை. பெஞ்சமின், யாக்கோபுக்கு பெஞ்சமின் செல்ல பிள்ளை இல்லைங்களா? அவர் போனவனும் உயிரே போகிற மாதிரி ஆச்சு அவருக்கு. அதே மாதிரி தான் செல்ல பிள்ளைன்ற மாதிரி இவர் ததேயுனா ஒரு பால் குடிக்கிற பிள்ளை, லெபேயு அப்படின்னா ஒரு இருதயம் உயிர் உயிர் புள்ளன்ற மாதிரி, இருதயம் இருதயமே போற மாதிரி ஒரு புள்ள, ஒரு பெட் நேம் அவருக்கு. இந்த மனுஷன்ல என்ன பார்க்கிறோம்? இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி செல்ல புள்ள நமக்கு தெரியல. ஒருவேளை அவருடைய குடும்பம் இயேசுவை நம்பிச்சான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு செல்ல புள்ள வந்து செல்லமா வளர்த்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள இயேசுவை பின்பற்றி வரும்போது குடும்பத்துல தடை வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த பிள்ளையே அறுத்துக்கிட்டு வரணும், அந்த குடும்பத்தை அறுத்துக்கிட்டு போகணும்னா என்ன இப்படிலாம் வளர்த்தாங்களே அப்படின்றது அது நடந்திருக்கலாம். ஒருவேளை என்ன விலையை கொடுத்தாருன்னு தெரியல. இயேசுவை பின்பற்ற நமக்கு அதெல்லாம் போடல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்கு, ஜூடா. லூகா 9, யோவான் 14, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஜூடாஸ்னு பேர் இருக்கு. ரொம்ப பொதுவான பேர், நல்ல பேர் தான் அது. ஜூடாஸ்னா யெகோவா என்னை நடத்துகிறார் அப்படின்னு பேர். ஆனா அது ஒரு மோசமான மனுஷனுக்கு அது பேரா போனதுனால அது தப்பிக்கப்பட்ட பேரா போயிடுச்சு. இயேசு காட்டி கொடுக்கிறவனுக்கு ஜூடாஸ்னு பேர் வந்ததுனால இப்ப யாருமே நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பேர் வைக்கிறது இல்லை. யாருமே கிறிஸ்தவங்க தெரிஞ்சவங்க வைக்க மாட்டாங்க ஜூடாஸ்ன்றது பாருங்களேன். ஆனா இந்த மனுஷன்ல ரெண்டு குணத்தை பார்க்கலாம். என்ன? ஒண்ணு தாழ்மையை பார்க்கலாம். தாழ்மைக்கு ரெண்டு இல்ல, இந்த மனுஷன்ல தாழ்மையை ரெண்டு இடத்துல பார்க்கலாம். முதலாவது தாழ்மை. தாழ்மை வந்து ரெண்டு சூழ்நிலையில பார்க்கலாம். இவர் தேர்ட் குரூப்ல இருக்கிறாரு. தேர்ட் குரூப்ல எவ்வளவு செல்லமாக பொத்தி பொத்தி வளர்த்த புள்ளைய தூக்கிட்டு போய் இயேசுவை பின்பற்றணும்னா எந்த குரூப்ல அவர் போட்டு வச்சுக்கிறாரு? மூணாவது குரூப்ல போட்டிருக்கிறார். மூணாவது குரூப்ல யார் இருக்கிறது? இதுக்கப்புறம் வருது யாரு? சீமோன். எந்த சீமோன்? கானானியர் ஜிலட். சீமோன் தி ஜிலட். அதுக்கப்புறம் ஜூடாஸ். இவங்க ரெண்டு பேரும் தீவிரவாதிகள். இவங்க ரெண்டு பேரும் அடுத்த வாரம் படிக்க போறோம் அவங்கள பத்தி. ரெண்டு பேரும் ரோம் அரசாங்கத்துக்கு விரோதமாக இருந்த தீவிரவாதிகள், ரொம்ப ட்ரெயினான தீவிரவாதிகள். கத்தியில ஒருத்தனை எப்படி குத்தணும், எப்படி பிளான் பண்ணணும், வீழ்த்தணும், ரோமர் கவர்மெண்ட் எப்படி எதிர்க்கணும், எல்லாம் ட்ரெயின் ஆகி, தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் இறக்கமே பார்க்க கூடாது, குத்தி போடணும், அதை போடணும்னு ரொம்ப தீவிரவாதத்தில் ஃபெனட்டிக்ஸ் இல்லைங்களா, ரைட் விங் குரூப்ஸ். இந்த மாதிரி ஒரு தீவிரவாத கவர்மெண்ட் எது செஞ்சாலும் கொந்தளிச்சு எழுதுறவங்க, விரோதமா இருக்கிறவங்க, அந்த மாதிரி குரூப்ல அவர்கள கஷ்டமான சூழ்நிலையில போடப்பட்டிருக்கிறார். சில நேரத்தில் நமக்கும் இந்த சேலஞ்ச் இருக்கலாம். நம்ம வேலையில் சரி, குடும்பத்தில் சரி, பக்கத்து வீட்டில் சரி, ரொம்ப கஷ்டமான மக்களோடு நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடலாம். ரொம்ப கஷ்டம், அவங்க கூட சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் ஆண்டவரே என்னை வேற எங்கேயாவது போடக்கூடாது, ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்கல. ஆனால் அது ஆண்டவருடைய பராமரிப்பு செய்யறது, நம்மளை முதிர்ச்சி அடைய வைக்க, நம்மளை வளர வைக்கிறதுக்கு அதை ஆண்டவர் பயன்படுத்தி செய்யறது. தெரியுமா உங்களுக்கு, இப்போ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க கூட வளர்ந்தோம்னா நம்ம வளரவே மாட்டோம். தெரியுமா, இப்போ பர்ஃபெக்டாக ஒரு கணவன் இருக்கிறான், இல்லை ஒரு வைஃப் இருக்குதுன்னா அந்த கணவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானவனாக இருப்பேன். ஏன், அவனுக்கு பொறுமையே கற்றுக்க முடியாது. வைஃப் கிட்ட பொறுமையாக இருந்து பொறுமையை கற்றுக்கிறோம், அவங்ககிட்ட இருக்க குறைவை தாங்கிக்கிறோம். அப்படின்னா ஒரு மோசமான மக்கள் கூட நம்ம ஆண்டவர் வாழ வைக்கிறது நமக்குள்ள கிருபையை வளர்க்கறதுக்கு, நம்மளை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய செய்யறதுக்கு தான். அப்படியே ஒரு செல்லமா கிளி புள்ள மாதிரி வளர்த்த பிள்ளைய தூக்கிட்டு போய் தீவிரவாதிகளுக்கு மத்தியில் போய் மாட்டிக்கிட்டேனேன்னு அவங்க தான் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு. அவங்க கூட தான் போகணும், அவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட தான் இருக்கணும். பிளானு மிஷின்கெல்லாம் போகும்போது அவங்க கூட தான் ரெண்டு பேரும் அனுப்பும்போது ஒரு ஜூடாஸ் கூட இவர் போயிருக்கலாம். பிசாசுனால பயன்படுத்தப்பட்ட மறுஜென்மமடி அழியாத ஒரு மனுஷன் பாருங்களேன். ஆனா அங்கேயும் வாழ்ந்தார் தாழ்மையோடு, அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்து அவர் அப்போஸ்தலனாக மாறி கடைசி வரைக்கும் உண்மையா இருந்திருக்கிறார் இல்லைங்களா. இந்த குரூப்ல இருந்தா நான் வரமாட்டேங்க அப்படின்னு போயிடல, அங்கேயும் இருந்தார். அவருடைய தாழ்மையை பார்க்கும், அவ்வளவு செல்லமா வளர்த்து அவ்வளவு பாசமா வளர்த்திருந்தாங்க கஷ்டமான கூட்டத்துக்கு மத்தியில் அவர் வாழ்ந்து வளர்ந்து வந்ததை ஒரு தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பாருங்க, அவருடைய தாழ்மை வந்து ஒரு வசனத்துல பார்ப்போம், யோவான் 14:21. இந்த ஒன்னே ஒன்று பார்த்து முடிக்கலாம்.
14:21.
என் கற்பனைகளை முதல்ல கை கொண்டு அதுக்கு கீழ்படுகிறவன் அன்பா என்கிட்ட இருக்கிறவனா யாரு? யாரு அன்பு சொல்றவன் அன்பு செய்யறது இல்ல. சென்டிமெண்டலா ஒரு மேல் பார்வையான அன்பு இல்ல, அது உணர்ச்சியை கடந்து சிந்தனையை கடந்து சிந்திக்கிறது இல்ல, செயல்ல தெரியணும். வாழ்க்கை நீ கீழ்படியணும் இயேசு, அவன் தான் உண்மையா அன்பு, அதுதான் ஆழமான அன்பு. என் வார்த்தைக்கு கீழ்படுகிறவன் தான், என் வார்த்தையை அறிந்து அது கீழ்படுகிறவன் தான் உண்மையா என் மேல அன்பு வச்சிருக்கான். அவர் சொல்ற, அவர் சொல்லும் போது என்னில் அப்படி அன்பாய் கூறுகிறவன், அன்பு கூறுகிறவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். நான் ரொம்ப ரியலா இருப்பான் வாழ்க்கையில, ரொம்ப கிட்ட இருப்பான் அவன் கூட, அவன் கூடயே இருக்கிற மாதிரி என்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்றார். அவனுக்கு தான் வெளிப்படுத்துவேன். என்ன சொல்றார் இவரு, தொடர்ந்து படிங்க. இவர் வந்து நான் நினைக்கிற பல காரியங்கள் அதுல இருக்குல்ல, நம்ம பார்க்க நேரம் இல்லைனா இவருக்கு தாழ்மை பார்க்கும். அதுவே நீ எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், உலகத்துக்கே நம்ம வெளிப்படுத்துறது இல்லாம இப்ப மீன் பிடிக்கிற சாதாரண ஆளுங்க எங்களுக்காகவும் வெளிப்படுத்த போறேன், எங்களுக்கு மத்தியிலேயே உண்மை மேசியானுடைய மகிமையை வெளிப்படுத்த போறேன். நாங்கள் யார் ஆண்டுகிறேன், எங்களுக்கு போய் உண்மை வெளிப்படுத்தி உங்களுடைய இறையாண்மை கிருப தயவு எவ்வளவு பெருசு ஆண்டுகிறேன் அப்படின்னு பார்த்து அவருடைய தாழ்மையை பார்க்கறேன் இல்லைங்களா, அவருடைய பெரிய தாழ்மை. ஆகவே இதோடு முடிப்போம். ரெண்டு இந்த மனுஷனுக்கு இருக்கிற குணம் பாருங்களேன், தாழ்மை. ஏற்று தாழ்மையை எத்தனை தடவை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த சீஷர்களுக்கு தாழ்மை. இந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா சதேயு தான் இவர் பேர் இல்லைங்களா. ரொம்ப வரமுள்ளவர் இவர், பல இடங்கள் ஜுடேயா, சமாரியா, சிரியா, லிபியா இடங்களுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி, ஒரு வாட்டி ஒரு சிரியாவுடைய ராஜா அப்கார்ன்ற ராஜா வந்து இவர் ரொம்ப அற்புதங்கள் செய்வார். அற்புதங்கள் செய்யறதுனால அவர் கூப்பிட்டு உடம்பு சரியில்லாத போகும்போது அவருக்கு அற்புதம் செய்யும்படி கூப்பிட்டு அவருக்கு ஒரு அற்புதம் செஞ்சு அவர் சுகப்படுத்தி காஸ்பலை சொல்லி கொடுத்தவனா அந்த ராஜா மாறிட்டாரன் கிறிஸ்தவன். ஆனால் அந்த கூட இருக்கிறவங்க நெப்பியும் அவங்கெல்லாம் கோவம் வந்து இவர் மதமே மாறிட்டாருன்னு சொல்லி அவரை பிடிச்சி ஆக்ஸில் அடித்து சாவடிச்சிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய சிம்பிள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஆக்ஸ் இருக்கும் இவர் சிம்பிள். ஏன்னா இவர் அப்படித்தான் ரத்த சாட்சி அவர் மறிச்சார்னு பார்க்குறோம். ரெண்டு பேரும் உண்மை உள்ளவர்கள், ரெண்டு பேரும் பார்த்துருக்குறோம். அல்பேயின் குமாரன் ஆகிய யாக்கோபு எந்த திறமையா இல்லை, எந்த தாளந்தோ இல்லைனாலும் உண்மையா இருந்து ஒரு அப்போஸ்தலனாக மாறி தேவனால் பயன்படுத்தப்பட்ட இன்னொரு மனுஷனை தாழ்மையை பார்க்கிறோம். தாழ்மை நமக்கு இருக்குதா நம்மள யோசிச்சு பார்க்கும். இது ரெண்டு இல்லாம இயேசு யாரையுமே பயன்படுத்தல. யோசிச்சு பாருங்களேன், இது ரெண்டு, முதலாவது நமக்கு உண்மை இருக்கணும், ரெண்டாவது தாழ்மை இருக்கணும். இது ரெண்டா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். பல காரியங்கள் இதுல படிச்சிருக்கோம். ஜெபம் பண்ணு. எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த ரெண்டு அப்போஸ்தலர்களை பத்தி, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபுடைய குணத்தில் பாதித்தான் நாங்கள் பல பேர் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எந்த திறமையோ அறிவோ, நாங்கள் சின்னவங்க தான், எந்த வசதியும் எந்த படிப்பும் பெருசு எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அதனால சில நேரங்களில் எங்களை என்ன செய்ய முடியும்னு நாங்கள் நினைச்சிடறோம். நீங்கள் என்ன என்ன பண்ண முடியும்னு, ஆனால் எவ்வளோ பெரிய உற்சாகம், எங்களையும் நீ வல்லமையாக பயன்படுத்த முடியும். நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, உறுதி உள்ளவர்களாக, அசையாதவர்களாக இருந்தோம்னா எங்களையும் நீ பயன்படுத்த முடியும் என்று கற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே. அதுக்கு ஏற்றபடி எப்பொழுதும் நாங்கள் உண்மையா இருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க, எங்களை நம்பத்தக்கவர்களா இருக்க, எந்த காரியத்திலையும் உறுதியா நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க எங்களை வழி நடத்தும். ஏதோ செல்ல பிள்ளையாக வளர்த்த போதிலும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவர் வைக்கப்பட்டாலும் தாழ்மையோடு வாழ்ந்து ஒரு அப்போஸ்தலனாக மாறின இன்னொரு அப்போஸ்தலனை பார்க்கிறோம் ஆண்டவரே. தெய்வ மாதிரி நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க, சபையில் தாழ்மையா நடந்து கொள்ள, தாழ்மையோடு சேவை செய்ய, அதன் மூலமா உமால் பயன்படுத்தப்பட உதவி செய்யும். இவர்கள் ரெண்டு பேருடைய மாதிரி இவங்க கொஞ்சம் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஃபேமஸா இல்லாமல் இருக்கலாம், ஆனா எங்க வாழ்க்கையை பத்தி அவங்க ரொம்ப தாழ்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று எழுதப்படும்படிக்கு நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.